الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والوزن يومئذ الحق فمن ثقلت موازينه فأولئك هم المفلحون ومن خفت موازينه فأولئك الذين خسروا أنفسهم بما كانوا بآياتنا يظلمون صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த குதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு இந்த கோடான கோடி படைப்புகளை எல்லாம் படைத்து அவற்றை மிக நுணுக்கமாக கவனமாக நிர்வகித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ் சலாத்தும் சலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மத் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் தோழர்கள் மற்றும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே இஃத்திகாபுடைய நியத்தோடு இந்த மஸ்ஜிதிலே அல்லாஹு தஆலாவிடம் இருந்து கூலியை எதிர்பார்த்தவர்களாக இங்கு குழுமி இருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கெல்லாம் பல்வேறுபட்ட நியமத்துக்களை அருட்களை எங்களுக்கெல்லாம் தந்திருக்கிறான். சிலருக்கு பணத்தை தந்திருக்கிறான், இன்னும் சிலருக்கு அதிகாரத்தை அரசியல் பலத்தை தந்திருக்கிறான், அறிவை தந்திருக்கிறான், பணத்தையும் பலத்தையும் மற்றமுண்டான எத்தனையோ வளங்களையும் சுகங்களையும் தந்திருக்கிறான். அவற்றையெல்லாம் அவன் தந்திருப்பதனுடைய நோக்கம் அவற்றை வைத்து நாங்கள் பெருமை அடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இவற்றையெல்லாம் வைத்து எந்தளவு தூரம் நாங்கள் அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி இந்த உலகத்திலே உழைக்கிறோம் பாடுபடுகிறோம் என்று சோதிப்பதற்காக. பணத்தை அறிவை அதிகாரத்தை செல்வாக்கை உடல் பலத்தை அல்லாஹு தஆலா தந்திருப்பது எங்களை எல்லாம் சோதிப்பதற்காக. முழு வாழ்க்கையும் ஒரு சோதனை. இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு மத்தியில் யாராவது ஒருவர் தனக்கு பணம் அதிகமாக இருக்கிறது என்ற காரணத்திற்காக, தன்னிடம் அதிகாரம் இருக்கிறது என்ற காரணத்திற்காக, தான் ஒரு பெரிய அறிவாளி என்ற காரணத்திற்காக அவற்றையெல்லாம் வைத்து பெருமை அடிக்கிறார்களோ, நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையின் குறிக்கோளை நோக்கத்தை மறந்தவர்கள். அல்லாஹு தஆலாவால் நிச்சயமாக அவர்கள் கடுமையாக உலகத்திலும் மறுமை நாளிலும் தண்டிக்கப்படுவார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனுக்கான மதிப்பும் கௌரவமும் அவனுடைய பணத்தினாலும் அவனுடைய அதிகாரத்தினாலும் அவனுடைய அறிவினாலும் அவனுடைய குடும்ப பின்னணியினாலும் கிடைப்பது அல்ல. இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டத்திலே ஒரு மனிதனுக்கான கண்ணியம் கௌரவம் அவனுடைய தக்வாவை பொறுத்தது, அவனுடைய அழகான அகலாக்குகள் பண்பாடுகளை பொறுத்தது. அவன் இந்த சமுதாயத்துக்கு எந்தளவு தூரம், முஸ்லிம் சமுதாயத்துக்கும் இந்த உலகத்துக்கும் எந்தளவு தூரம் சேவை செய்கிறான் என்பதை பொறுத்தது. ஆனாலும் சகோதரர்களே, நாங்கள் துரதிர்ஷ்டமாக இன்றைய உலகத்தை நாங்கள் பார்க்கிறோம். மனிதர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட பணத்தையும் அதிகாரத்தையும் தங்களுக்கு இருக்கின்ற செல்வாக்கையும் வைத்து பெருமைப்படுவதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் சமூகத்திலே மதிப்பும் கௌரவமும் இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் இஸ்லாத்திலே அல் கயாம் அல் மவாசீன் என்று அரபிலே சொல்லுவார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? இஸ்லாமிக் வேல்யூஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். ஒரு மனிதனுக்கான பெருமதி, ஒரு மனிதனுக்கான தரம், அவனை அல்லாஹு தஆலா மதிப்பது எதனை வைத்து? அவனுடைய பணத்தை வைத்தல்ல, அவனுடைய அதிகாரத்தை வைத்தல்ல, அவனுடைய அந்தஸ்தை வைத்தல்ல, அவன் எவ்வளவு தூரம் அல்லாஹு தாலாவுக்கு நெருக்கமாக இருக்கிறான் என்பதை வைத்து, அவன் எந்த அளவு தூரம் உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் சேவை செய்கின்றான் என்பதனை வைத்து, அவன் எந்த அளவு தூரம் உயர்ந்த பண்பாடுகளோடு இருக்கிறான் என்பதனை வைத்துத்தான் அவனுக்கு அல்லாஹு தாலா பெருமதியை கொடுக்கின்றான். நாங்கள் உலக வரலாற்றிலே பார்க்கின்றோம், ஃபிரௌனை பார்க்கிறோம், ஹாமானை பார்க்கிறோம், காரூனை பார்க்கிறோம். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வலீத் இப்னு முகைரா, ஷைபா, உத்பா போன்றவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் எல்லோரும் மிகப்பெரிய அதிகாரங்களையும் சொத்து செல்வங்களையும் செல்வாக்கையும் பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தாலாவுடைய ஸ்கேலிலே, அல்லாஹு தாலாவுடைய தராசிலே அவர்கள் தூசிக்கும் மதிப்பற்றவர்களாக மாறினார்கள். அதற்கான காரணம் என்ன? பணம் என்பது ஒரு கெட்ட விஷயம் அல்ல, அதிகாரம் என்பது மோசமானது அல்ல, ஆனால் அந்த அதிகாரத்தோடும் அந்த பணத்தோடும் வரவேண்டிய இன்னும் சில விஷயங்கள் அவர்களிடத்திலே இருக்கவில்லை. பணமும் அதிகாரமும் அறிவும் இருந்தால் அதனோடு சேர்த்து ஈமான் என்ற அந்த வெளிச்சம் இருக்க வேண்டும், அதனோடு சேர்த்து பணிவு என்பது வர வேண்டும், அடக்கம் என்பது வர வேண்டும், மற்றவர்களுக்கு அவர்கள் அவற்றை வைத்து சேவை செய்ய வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அல்லாஹு தஆலா அவர்களை உலகத்திலும் மறுமையிலும் தண்டிப்பான் என்பதை குர்ஆனுடைய வசனங்களில் இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். வலீத் இப்னு முகீரா எனப்படக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்த ஒரு குரைஷி காவிரை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஜஅல்து லஹு மாலம் மம்தூதன் வ பனீன ஷுஹூதன், நான் அவனுக்கு சொத்து செல்வங்களை கொடுத்திருந்தோம், எந்த விதமான வரையறையும் இல்லாத மிக விசாலமான சொத்து செல்வங்களை கொடுத்திருந்தோம். மாத்திரமல்ல அவனுக்கு நாங்கள் பிள்ளை குட்டிகளை கொடுத்திருந்தோம். அவர்கள் எல்லா இடத்துக்கும் அவனோடு சமூகம் அளிக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு பிள்ளை பாக்கியங்களை கொடுத்திருந்தோம். ஆனாலும் கூட அவனிடத்திலே இருந்த மிகப்பெரிய தவறு என்ன? அல் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகின்ற பொழுது அவன் மிக பிடிவாதமானவனாக இருந்தான், அவன் பெருமை அடிக்கக்கூடியவனாக இருந்தான், அவனிடத்திலே அடிப்படையான இஸ்லாமிய பண்பாடுகள் இருக்கவில்லை என்ற காரணத்தினால், அவன் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தான் என்ற காரணத்தினால், அவன் ஒரு சுயநலமியாக இருந்த காரணத்தினால் அவனை கடுமையாக அல்லாஹு தஆலா தண்டித்ததாக, அவனை மறுமையிலே மிக மோசமான ஒரு நரகத்திலே தள்ளுவதாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு மனிதன் அல் அஹ்னஸ் பின் ஷரீக் என்பவன், அவனும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்த மிக முக்கியமான ஒரு தலைவனாக இருந்தான். ஆனால் அவனிடத்திலே இருந்த கெட்ட பண்புகளை பற்றி குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. மன்னாஇன் லில் கைர் முஅத்ததின் அதீம், அவன் உலக சமுதாயத்திற்கு நன்மைகள் கிட்டுவதனை விட்டும் உலக சமுதாயத்தை தடுத்து கொண்டிருந்தான். அவன் ஒரு அத்துமீறக்கூடியவனாக காணப்பட்டான். அவனை பொறுத்தவரையில் அவன் ஹம்மாஸின் பின் அமீன், மற்ற மக்களுக்கு மத்தியில் கோல் சொல்லி திரிபவனாக காணப்பட்டான் என்று அவனுடைய மோசமான பண்புகளை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அருமை சகோதரர்களே, இந்த இரண்டு பேருடைய வரலாற்றிலிருந்தும் நாங்கள் எதனை புரிந்து கொள்கிறோம்? இவர்களுக்கு தாராளமாக பணம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, அதிகாரம் இருந்தது, அவர்களுக்கு பிள்ளை குட்டிகள் தாராளமாக இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இந்த பூமியிலே நடமாடிய மிக மோசமான மனிதர்களாக இருந்தார்கள். எனவே அவர்களை அல்லாஹு தஆலா தண்டித்து விட்டான். ஒரு மனிதனிடத்திலே பணம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி மாத்திரம் ஒரு மனிதனை மதிக்க முடியாது. ஒரு மனிதன் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்து விட்டான் என்பதற்காக வேண்டி மாத்திரம் அவனுக்கு நாங்கள் மதிப்பையும் கண்ணியத்தையும் கொடுக்க முடியாது. ஒருவன் ஏழையாக இருக்கலாம், ஒருவன் படிப்பறிவு அற்றவனாக இருக்கலாம், ஒருவன் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கலாம், ஏன் சமுதாயத்தில் இருக்கின்ற மிக பின்தங்கிய ஒரு அந்தஸ்தை கொண்டவனாக இருக்கலாம், ஆனாலும் அவனிடத்திலே அல்லாஹ்வை பற்றிய அச்சம் பயம், அவன் பண்பாடுள்ளவனாக இருப்பானாக இருந்தால் அவனை விடவும் உயர்ந்தவன் வேறு யாரும் இருக்க முடியாது. ஃபிரௌனை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்னஹு தஹா, அவன் வரம்பு மீறியவனாக இருந்தான், அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய உயர்ந்த ரட்சகனாக இருக்கிறேன் என்று பெருமைப்பட்டான். எனவே அல்லாஹு தஆலா அவனை கடுமையாக உலகத்திலே தண்டித்தான். அருமை சகோதரர்களே, நாங்கள் இன்று மனிதர்களை எதற்காக வேண்டி மதிக்கிறோம்? அவர்கள் ஒரு அரசியல்வாதி என்பதற்காக வேண்டி மதிக்கிறோம், அவர்கள் ஒரு விளையாட்டு வீரன் என்பதற்காக வேண்டி மதிக்கிறோம், ஒரு நடிகன் நடிகை என்பதற்காக வேண்டி மதிக்கிறோம், ஏன் நாங்கள் எங்களுடைய திருமண வீடுகளுக்கு அரசியல்வாதிகளையும் முக்கியஸ்தர்களையும் அழைத்து அவர்களை எங்களுடைய மாப்பிள்ளையின் பெண் வீட்டாரினுடைய சாட்சியங்களாக நாங்கள் ஏன் அவர்களை வைக்கிறோம் என்றால் அவர்களுக்கு நாங்கள் அவ்வளவு தூரம் மதிப்பு கொடுத்திருக்கிறோம். ஏன் நாங்கள் மிக தாம்பீகமான கார்களை ஓடிக்கொண்டிருக்கிறோம், வாகனங்களை ஓடிக்கொண்டிருக்கிறோம், வட்டிக்கு கடன் எடுத்து லீசிங்குக்காக வேண்டி போட்டு நாங்கள் மற்றவர்களுக்காக வேண்டி காட்டுவதற்காக வேண்டி ஏன் வாகனம் ஓடுகிறோம் என்றால் சமுதாயத்திலே அதற்குத்தான் மதிப்பிருக்கிறது என்ற காரணத்தினால் நாங்கள் யோசிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே எனக்கு மதிப்பிருக்கிறதா? மனித சமுதாயங்கள் என்னை மதிக்கலாம், என்னை கௌரவமானவனாக பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தராசிலே, அல்லாஹ்வுடைய ஸ்கேலிலே எனக்கு எந்த அளவு தூரம் மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது என்பது தான் மிக முக்கியமானது. உலகத்திலே இருந்த மிகப்பெரிய அறிஞனாக கருதப்படுபவன் தான் இபிலீஸ். அவன் மிகப்பெரிய அறிஞனாக இருந்தான், ஆனாலும் கூட அவனிடத்திலே இருந்த மிக மோசமான ஒரு பண்பு அகம்பாவம், ஆணவம், மற்றவர்களை மதிக்காத தன்மை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யும்படி சொன்ன பொழுது அவன் சொன்னான், நீ என்னை நெருப்பினால் படைத்திருக்கிறாய், இந்த ஆதமை நீ களிமண்ணினால் படைத்திருக்கிறாய், எனவே நான் சுஜூது செய்ய மாட்டேன் என்று சொன்னான். பாருங்கள், மலக்குகளுக்கு மத்தியிலே, ஜின்களுக்கு மத்தியிலே மிக உயர்ந்தவனாக அவன் இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய பார்வையிலே தூசுக்கும் மதிப்பற்றவனாக மிக மோசமானவனாக அவன் மாறிவிட்டான் என்றால் அல்லாஹு தஆலா எப்படி அவனுக்கு வெலுவு கொடுத்திருக்கிறான் என்று பாருங்கள். நாமும் அப்படித்தான் மனிதர்களை பார்க்க வேண்டும். ஆட்சி அதிகாரம் கூடாது என்பது அல்ல, ஒரு மனிதனிடத்திலே பணம் ஏகப்பட்டதாக இருக்கக்கூடாது என்பது அல்ல. அஷரத்துல் முபஷரா எனப்படக்கூடிய சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களும் பணக்காரர்கள், ஆனாலும் அந்த பணம் அவர்களிடத்திலே மமதையை அகம்பாவத்தை கொண்டு வரவில்லை. அவர்கள் பணிவாக இருந்தார்கள். இஸ்லாத்திற்காக வேண்டி எவ்வளவுதான் வாரி இறைக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் ஏழைகளுக்கு கொடுப்பதற்கும் தங்களுடைய பணத்தை அவர்கள் கொடுத்தார்கள். எனவே ஒரு பணக்காரரிடத்திலே இருக்க வேண்டிய அடிப்படையான பண்பு பணிவு, அடக்கம் என்பதாகும், அல்லாஹ்வுடைய அச்சம் என்பதாகும். அப்போதுதான் அவன் ஒரு பெருமதியுள்ள பணக்காரனாக மாறுகிறான். இஸ்லாமிய வரலாற்றிலே மிக சிறந்த ஆட்சியாளர்களை நாங்கள் பார்க்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போன்ற மிக சிறந்த ஆட்சியாளர்களுடைய வரலாற்றை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே ஒரு மனிதனுக்கு ஆட்சி வரக்கூடாது என்பதல்ல, கட்டாயம் அதிகாரம் ஆட்சி என்பது தேவை, ஆனால் அதனை வைத்துக் கொண்டு மக்களை பிழிவதற்கு யார் முயற்சிக்கின்றானோ, எப்போது அதனை வைத்து பெருமை அடிக்கின்றானோ, எப்போது அவரிடத்திலே அகம்பாவமும் தலைக்கணமும் அதன் அடிப்படையில் வந்து விடுகிறதோ, என்னை விட்டால் ஆள் இல்லை என்று எப்போது அவன் சொல்லுகின்றானோ, எப்போது லஞ்சத்துக்கு அவன் அடிமையாகின்றானோ, ஊழலுக்கு அவன் பேறு போனவனாக மாறுகின்றானோ, அவன் எவ்வளவு பெரிய உச்சத்தில் அமர்ந்திருந்தாலும் அல்லாஹு தஆலா அவனுக்கு வெலுவை கொடுப்பதில்லை, அவனுக்கு பெருமானத்தை கொடுப்பதில்லை. அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவன் மிக மோசமானவனாக அமைந்து விடுகிறான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, காரூன் எனப்படக்கூடியவன் அவனிடத்திலே இருந்த பணமும் சொத்துக்களும் அவனுடைய கஜானாக்களை, எந்த அளவு தூரம் அவன் கஜானாக்களை மிக பெரிய ஸ்டோர்களை கொண்டிருந்தான் என்றால், ட்ரெஷரியை கொண்டிருந்தான் என்றால், அவனுடைய அந்த கஜானாக்களுக்கு போடப்படுகின்ற கூட்டுக்களை கூட சுமப்பதற்கு எத்தனையோ கழுதைகள் தேவைப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவு தூரம் அவன் பணக்காரனாக இருந்தான், ஆனாலும் அப்படிப்பட்ட பணக்காரனிடத்திலே இருந்ததுதான் மிக மோசமான பண்பு. இன்னமா உத்தீத்துகு அலா இல்மி, நிச்சயமாக இப்படிப்பட்ட சொத்து செல்வங்கள் எல்லாவற்றையும் எனக்கு அல்லாஹு தஆலா, அதாவது நான் எல்லாவற்றையும் நான் தான் எடுத்துக்கொண்டேன், என்னுடைய அறிவுதான் அதற்கு காரணம் என்று மமதையாக இருந்தான். எனவே அல்லாஹு தஆலா அவனை அவமானப்படுத்தி விட்டான். நாங்கள் ஒவ்வொருவரும் எமது மனதிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம், நாங்கள் மனிதர்களை எதனை வைத்து மதிப்பிடுகிறோம்? அவர்களுடைய பணத்தை வைத்து மதிப்பிடுகிறோமா? அவருடைய குடும்ப பின்னணியை வைத்து மதிப்பிடுகின்றோமா? அல்லது அவர்களுடைய அழகை, அவர்களுடைய உடற்கட்டை வைத்து, அவர்களுக்கு இருக்கின்ற அரசியல் அதிகாரத்தை வைத்து மதிக்கின்றோமா? அல்லது அவர்கள் இருக்கின்ற பண்பாடுகளை வைத்து, அவர்களுடைய தக்வாவை வைத்து, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்ற நியமத்துக்களை இந்த உலகத்து மக்களுக்கு கொடுத்து வாரி வழங்குவதை வைத்து மதிக்கின்றோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரைஷி தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு வலீத், உத்பா, ஷைபா போன்ற மிக முக்கியமான குறைசி தலைவர்கள், காபிர்கள் அந்த சபையிலே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரண்டு கண்களும் குருடான அந்த மனிதர் அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிருப்தி ஏற்படுகிறது. அவர்களுடைய வருகையை அவர்கள் விரும்பவில்லை. காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குருடர்களும் அங்கவீனர்களும் தான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று குறைஷி காபிர்கள் நினைத்து இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி விடுவார்களோ என்று அவர்கள் உண்மையிலே நினைத்தார்கள். அவருடைய எண்ணம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனாலும் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆனிலே ஒரு சூறாவையே இறக்கி வைக்கின்றான். அவர் தன்னிடத்திலே ஒரு குருடர் வந்ததற்காக வேண்டி தன்னுடைய முகத்தை சுழித்துக் கொண்டார். நிச்சயமாக அந்த வந்த குருடரை பொறுத்தவரையிலே அவர் எப்படி வந்தார்? யஸ்ஆ, விரைந்து வந்தார். யதஸக்கா, தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மிகவும் விரைவாக வந்தார் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். இஸ்லாத்தின் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக, இஸ்லாத்தை கற்க வேண்டும் என்ற அந்த உள்ளத்திலே இருந்த வேட்கையின் காரணமாக அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். ஆனால் குரைஷி தலைவர்களை பொறுத்தவரையிலே அந்த சபையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். இஸ்தபனா, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் தங்களுக்கு அல்லாஹ் தேவையில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் தேவையில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் தேவையில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பணமும் பதவியும் தான் பெரியது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அந்த சபையிலே உட்கார்ந்திருக்கின்ற பொழுது தலஹா, அக்கறை இல்லாமல், கவனம் இல்லாமல், பாராமுகமாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நபியே, நீங்கள் எந்த குறைஷி காபிர்களை எல்லாம் அழைத்தால் இஸ்லாத்துக்கு வெற்றி வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை பொறுத்தவரையில் நீங்கள் அவர்களோடு மெனக்கெடுவதிலே, அவர்களோடு நீங்கள் எங்கேஜ் ஆகுவதிலே எந்த பிரயோசனமும் கிடையாது என்ற கருத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த சூரத்து அபஸ் எனப்படக்கூடிய இந்த அத்தியாயம், இந்த சூரா எங்களுக்கு எதனை காட்டி தருகிறது? ஒரு மனிதனுடைய பெருமதி அவனுடைய பணத்தை வைத்தோ அல்லது சமூக அந்தஸ்தை வைத்தோ மதிக்கப்படுவதல்ல. ஒரு மனிதன் குருடனாக இருக்கலாம், ஒரு டிசபிள் ஆனவனாக இருக்கலாம், அங்கவீனமானவனாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தராசிலே அந்த மனிதன் மிக பலமான ஒருவனாக, பாரமானவனாக இருக்கலாம். காரணம், அவன் அல்லாஹ்வை பயப்படுகின்றான். அவனுக்கு உள்ளத்திலே ஈமானுடைய ஜோதி மிகவும் அதிகமாக இருக்கிறது, திருந்த வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட மனிதன் தான் அல்லாஹ்வுடைய பார்வையிலே உயர்ந்தவன். எனவே நீங்கள் இந்த குரைஷி காபிர்களோடு நீங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்ற கருத்தை அல்லாஹு தாலா அந்த இடத்திலே மறைமுகமாக சுட்டி காட்டுகிறான். அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, அப்படி பார்க்கின்ற பொழுது நாம் இந்த உலகத்திலே யாரை மதித்துக் கொண்டிருக்கிறோம்? நாங்கள் பார்த்தால், அரசியல்வாதிகளை எடுத்துக்கொண்டால், அவர்கள் ஏன் இவ்வளவு தூரம் சமூகத்திலே மதிக்கப்பட வேண்டும்? உண்மையில் அரசியல் என்பது இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று அல்ல. அரசியல் கட்டாயம் தேவை. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருந்தார்கள். ஆனாலும் பணிவு அடக்கம் காணப்பட்டது. ஏன் அவர்கள் இவ்வளவு தூரம் நவீன காலத்திலே கட்சிக்காக வேண்டி, அரசியலுக்காக வேண்டி, சுமார் 30,000 ரூபாய் மாதம் சம்பளத்துக்காக வேண்டி 30-40 லட்சங்களை செலவழிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நன்றாக தெரியும், இந்த சமுதாயத்திலே ஒரு மதிப்பும் அந்தஸ்தும் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நான் அரசியலிலே சம்பந்தப்பட்டு தான் ஆக வேண்டும் என்று. அப்படியான ஒரு கீழ்த்தரமான ரசனை, அப்படியான ஒரு வெலுவை நாங்கள் சமூகத்திலே ஆட்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அருமை சகோதரர்களே, நிச்சயமாக ஆட்சியாளர் மதிக்கப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமின் இஜ்லாலில்லாஹி விஸ்ஸுல்தானில் முக்ஸித், நீதியாக ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளனை மதிப்பது என்பது அல்லாஹு தஆலாவை மதிப்பதற்கு சமனானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது ஆட்சியாளன் என்பதற்காக வேண்டி மாத்திரம் அவமதிக்க முடியாது. மதிக்க வேண்டும், கௌரவப்படுத்த வேண்டும். ஆனாலும் அந்த ஆட்சியோடு சேர்ந்து தக்வா இருக்க வேண்டும், அந்த ஆட்சியோடு சேர்ந்து சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் மிகவும் பிரபலியமான ஒரு ஹதீஸ். நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய உடம்புகளையோ வெளித்தோற்றங்களையோ பார்ப்பதில்லை. நிச்சயமாக அவன் பார்ப்பது உங்களுடைய உள்ளங்களை தான். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அஜ்ஸாமிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும். நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களுடைய வெளித்தோற்றங்களையோ உடம்புகளையோ அல்லாஹு தாலா பார்க்க மாட்டான். நிச்சயமாக அவன் உங்களுடைய உள்ளங்களையே நோட்டமிடுகின்றான் என்று அல்லாஹு தாலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையிலே நாங்கள் ஒரு மனிதனை மதிப்பீடு செய்வதற்கு, ஒரு மனிதனுக்குரிய பெருமதியை கொடுப்பதற்கு நாங்கள் அந்த மனிதனுடைய தக்வாவை வைத்துத்தான் மதிக்க வேண்டும். அந்த மனிதனுடைய வெளித்தோற்றம் என்பது முக்கியமானது அல்ல என்ற கருத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ரசூல் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், யௌமலா யன்ஃபஉ மாலு வலா பனூ இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். நாளை மறுமை நாளை பொறுத்தவரையில் எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுடைய பிள்ளை குட்டிகளும் அவனுடைய சொத்து செல்வங்களும் பயனளிக்க மாட்டார். நிச்சயமாக யார் பரிசுத்தமான தூய்மையான உள்ளத்தோடு வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த உள்ளம் தான் பிரயோசனம் அளிக்கும் என்ற கருத்தை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே நாங்கள் அடிக்கடி பார்க்க வேண்டும், என்னுடைய உள்ளம் எந்த அளவு தூரம் பரிசுத்தமானதாக இருக்கிறது. கது அஃலஹ மன் ஸக்காஹா வகது ஹாப மன் தஸ்ஸாஹா. நிச்சயமாக யார் தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் நிச்சயமாக வெற்றி அடைந்தவர்கள். யார் பாவத்தினால் அந்த உள்ளத்தை அசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக தோல்வி அடைந்தவர்கள் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நாங்கள் பார்க்கிறோம் ஜாஹிலியா காலத்திலே மனிதர்களை அவர்களுடைய ஆட்சியை வைத்தும் அவருடைய சமூக அந்தஸ்தை வைத்தும் பணத்தை வைத்தும் தான் மனிதர்கள் மதித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதனை அவர்கள் பாகு போட்டு பார்த்தார்கள். அவனுடைய நிறம் குறைவாக இருந்தால், அவனிடத்திலே பணம் குறைவாக இருந்தால், அவன் ஒரு அடிமையாக இருந்தால் அந்த மனிதனை ஒதுக்கி வைத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பிலே இஸ்லாமிக் வேல்யூஸ் எனப்படக்கூடிய இஸ்லாமிய பெருமானங்களை மதிப்பீடுகளை அறிமுகம் செய்கிறது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கருத்த நிறத்து அடிமையாக இருந்தும் கூட அவர்கள் இஸ்லாத்தை தழுவியவுடன் அங்கிருக்கின்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு மத்தியிலே சஃபிலே நின்று தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். காபத்துல்லாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைப்பற்றிய உடனேயே அதிலே மேலே ஏறி பாங்கு சொல்வதற்காக வேண்டி நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தவர்கள் அந்த அடிமையாக இருந்த, ஏழையாக இருந்த, கருத்த நிறத்தவராக இருந்த அவர்கள் தான் என்றால் இஸ்லாம் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய சமத்துவத்தை ஒழுங்கு பண்ணி இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். நெல்சன் மண்டேலாவினுடைய போராட்டத்தை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போன்று மார்ட்டின் லூதருடைய அந்த போராட்டத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த போராட்டம் அமெரிக்காவிலும் சவுத் ஆப்பிரிக்காவிலும் எவ்வளவு காலம் நீடித்தது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு மனிதனுடைய நிறம் குறைவாக இருக்கிறது என்பதற்காக அந்த மனிதனை பாகுபடுத்தி அவனுக்கென்று தனியான செலூன், அவனுக்கென்று தனியான ஹாஸ்பிட்டல், அவனுக்கென்று தனியான வாகனம் என்றெல்லாம் பிரித்து வைத்தார்களே. ஒரு மனிதன் தன்னுடைய பரம்பரை வெள்ளைக்காரனாக இருக்கிறான் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அந்த மதிப்பை கொடுக்கிறது என்றால் இஸ்லாம் அப்படி பார்க்கவில்லை. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும். நிச்சயமாக உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற மிகவும் கௌரவத்துக்குரியவர்கள் அதிகமான தக்வா உள்ளவர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லி காட்டினான். அந்த வகையிலே தான் பாரசீக நாட்டிலிருந்து வந்த நாங்கள் வந்தான் வருத்தான் என்று ஒதுக்குவோமே, நாங்கள் அவுட்சைடர் என்று சொல்லுவோமே, எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய பிரதேசத்திலே பிறக்காமல் விட்டால் நாங்கள் அவனை ஒதுக்கி வைப்போம், அவனை அவனுடைய பிரதேசத்தை வைத்து குறைபாடு சொல்லுவோம். அப்படி அல்ல. பிலாலுல் ஹபஷி அபிசீனியா நாட்டிலிருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சுஹைபர் ரூமி ரோம நாட்டிலிருந்து வந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பாரசீக நாட்டிலிருந்து வந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த அபூபக்கருல் குரஷி குரேஷி எனப்படக்கூடிய உயர் வம்சத்தை சேர்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரே சஃபிலே நின்று தொழுகிறார்கள். முன் சஃபிலே சில நேரம் சுஜூது செய்கின்ற பொழுது முன் சஃபிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற சஃபிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மிகவும் சமூகத்திலே உயர்ந்து மதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். சுஜூது செய்கின்ற பொழுது அவர்களுடைய இரண்டு பாதங்களுக்கும் கிட்டே பின்னால் இருக்கின்றவர்களுடைய தலை கொண்டு வந்து வைக்கப்படும் என்றால் இஸ்லாம் எவ்வளவு பெரிய புரட்சியை இந்த உலகத்திலே செய்தது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இஸ்லாத்திலே இருக்கின்ற சமத்துவ கோட்பாடு, ஒரு மனிதன் மதிக்கப்படுவது அவனுடைய பிறப்பால் அல்ல, அவனுடைய நிறத்தால் அல்ல,
அவன் சார்ந்திருக்கின்ற குடும்பத்தின் தன்மையினான் அல்ல, அவன் எவ்வளவு பணக்காரனாக இருக்கிறான் என்பது அல்ல, அவன் எந்த வங்கிஷத்திலே பிறந்தான் என்பது அல்ல. அவன் நபிமாருடைய வங்கிஷத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், அவன் சாலிகங்களுடைய வம்சத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், அவன் உலகத்திலே காபிராக இருப்பானாக இருந்தால் அல்லது பாவம் செய்வானாக இருந்தால் அவனும் மதிக்கப்படக்கூடாது என்ற கருத்து தான் குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்தப்படுகிறது. நீங்கள் பார்க்கலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த மகன் அவன் ஒரு காபிராக இருந்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பிரச்சாரம் செய்து பார்த்தார்கள், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹு தாலாவிடத்திலே துவா கேட்கிறார்கள். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், இன்னஹு லைஸ மின் அஹ்லி, அவன் செய்கின்ற வேலைகள் எல்லாம் சாலிஹான வேலைகள் அல்ல, அவன் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவனே அல்ல என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எனவே பிறப்பினால் ஒரு மனிதன் சுவர்க்கத்துக்கு போக முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தகப்பனை எவ்வளவு காலமாக அவர்கள் இஸ்லாத்துக்காக வழி அழைத்தார்கள், ஆனாலும் அந்த தகப்பன் இஸ்லாத்துக்கு வரவில்லை. அல்லாஹு தாலாவிடத்திலே துவா கேட்கிறார்கள். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், இதற்கு பிறகு உங்களுடைய தகப்பனுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாது என்று. இப்படி வரலாற்றிலே நிறைய பேரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு மனிதனுடைய குடும்பம் அந்தஸ்து வங்கிஷம் என்பது உயர்ந்தது என்பதற்காக வேண்டி அவனுக்கு சுவர்க்கம் கிடைக்கப் போவதில்லை. அவனுடைய சாலிஹான அமல்கள், அவனுடைய தக்வா, அவனுடைய அஹ்லாக் என்பதனை வைத்துத்தான் ஒரு மனிதனுக்குரிய பெருமதி கொடுக்கப்படுகிறது, ஒரு மனிதனுக்குரிய மதிப்பு இஸ்லாத்திலே கொடுக்கப்படுகிறது. அப்படித்தான் அல்லாஹு தஆலா மதிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் மதிக்கும்படி எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஒரு சம்பவத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும். ஒரு நாள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடல் மெலிந்த ஒரு சஹாபியாக இருந்தார்கள். அவர்கள் மிகவும் ஒல்லியானவராக இருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் தன்னுடைய பல்லை துலக்குவதற்காக வேண்டி அராக்கு எனப்படக்கூடிய ஒரு குச்சியை பறிப்பதற்காக வேண்டி அராக்கு மரத்திலே ஏறுகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் மேலே ஏறியதற்கு பின்னால் அவர்கள் கடுமையாக காத்தடித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக அந்த மரத்திலிருந்து அவர்கள் அங்காலும் இங்காலும் அவர்கள் அசைக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய ஆடை சற்று விலகுகிறது. அந்த நேரத்திலே சஹாபாக்கள் அவர்களை பார்த்து சிரிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மிம்ம தலஹகூம், நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கால்கள் இரண்டும் மெல்லியதாக இருந்தது, நாங்கள் கண்டுவிட்டோம், எனவே நாங்கள் சிரிக்கிறோம் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன? வல்லதி நஃப்ஸி பியதிஹி லஹுமா அஸ்கலு ஃபில் மீசானி மின் உஹத். எந்த அல்லாஹு தஆலாவினுடைய கைவசம் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இரண்டு கால்களும் அல்லாஹு தஆலாவுடைய மீசானிலே உஹதை விடவும் பாரமானதாக இருக்கிறது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற மரியாதை, ஏன் அப்படியான ஒரு மரியாதையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்? குர்ஆனை படித்திருந்தார்கள், நல்லதொரு அறிஞனாக இருந்தார்கள், நல்லதொரு தக்வாதாரியாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு எந்த நேரத்திலும் வர முடியும் என்று அவர்களுக்கு ஒரு பொதுவான பெர்மிஷன் வழங்கப்பட்டிருந்தது. அந்த அளவு தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே ஒரு தக்வாவை கண்டார்கள். குர்ஆனை நான்கு பேரிடமிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள், அவர்களிலே ஒருவர் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு குர்ஆனிலே மிகவும் ஆழமான அறிவை பெற்றிருந்தார்கள், நல்ல தக்வாதாரியாக காணப்பட்டார்கள். ஹுதுல் குர்ஆன, ஹுது அல் குர்ஆன மின் அர்பா, மன் அஹப்ப அன் யக்ரா அல் குர்ஆன ஸல்லன் கமா உன்ஸில ஃபல் யக்ரா அலா கிராஅத்தி இப்னி உம்மி அப்த். யாரெல்லாம் குர்ஆனை அதே போன்று மிகவும் சிறப்பாக பசுமையாக இறக்கப்பட்டது போன்று ஓதுவதற்கு விரும்புகிறார்களோ அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அவர்கள் ஓதி காட்டியது போன்று ஓதட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தார்கள். ஆனாலும் அவருடைய உடம்பு மிகவும் ஒல்லியாக காணப்பட்டது, கால்கள் மிகவும் மெலிந்ததாக காணப்பட்டது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தராசிலே அந்த இரண்டு கால்களும் உஹதை விடவும் பாரமானது என்று சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன? ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற மரியாதை அவனுடைய உடம்பை வைத்தல்ல, அவனுடைய பணத்தை வைத்தல்ல, அவனுடைய அதிகாரத்தை வைத்தல்ல. அந்த மனிதன் எந்த அளவு தூரம் தக்குவா உள்ளவனாக இருக்கிறான், எந்த அளவு தூரம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக இருக்கிறான், எந்த அளவு தூரம் சமுதாயத்துக்கு பிரயோசனம் உள்ளவனாக இருக்கிறான் என்பதனை பொறுத்ததாகும். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத்துல் முனாஃபிகூன் எனப்படக்கூடிய ஒரு அத்தியாயத்தை இறக்கி இருக்கிறான். அந்த அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற கருத்து, வைதா ரஐதஹும் துஜிபுகா அஜ்ஸாமுஹும், முனாஃபிக்குகளை பற்றி சொல்லுகிறான், நீங்கள் அவர்களை பார்த்தால் அவர்களுடைய உடம்புகளை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், அவர்கள் பேசுகின்ற பேச்சை பார்த்தால் நீங்கள் செவிதாழ்த்து கேட்பீர்கள், அப்படிக்கு சத்தமாக கர்ஜனையோடு அவர்கள் பேசுவார்கள். ஆனாலும் கூட கண்ணகம் ஹுஷுபுன் முசன்னதா, அந்த உடம்புக்குள் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது, வெறுமனே வெளிப்பகட்டாகத்தான் இருக்கிறது. சுவத்திலே சார்த்தி வைக்கப்பட்டிருக்கின்ற பலகைகளை போன்றவர்கள், எந்த பெருமதியும் அற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். காரணம் என்ன? அவருடைய உள்ளத்திலே இருக்கின்ற நிஃபாக் எனப்படக்கூடிய வஞ்சகம், அவருடைய உள்ளத்திலே இருக்கின்ற குஃபர் எனப்படக்கூடிய இறை நிராகரிப்பு, அவருடைய உள்ளத்திலே இருக்கின்ற மமதை அகந்தையின் காரணமாக அல்லாஹ்வுடைய பார்வையிலே மதிப்பற்றவர்களாக அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்த தவறு என்ன? ஃபஸத்து அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் அவர்கள் மக்களை தடுக்கிறார்கள். ஆமனு தும்ம கஃபரு, ஈமான் கொண்டு விட்டு மீண்டும் அவர்கள் ஈமான் குஃபரிலே போகிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் தங்களுடைய சத்தியங்களை கேடயமாக பாவிக்கிறார்கள் என்று அவர்களுடைய மோசமான பண்புகளை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நாம் யோசிக்க வேண்டும், நாம் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட பெருமதியை ஒரு மனிதனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் நன்றாக ஞாபகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் உலகத்திலே எத்தனை வருஷங்கள் வாழ்ந்தான் என்பது முக்கியமல்ல. அவன் சில நேரங்களில் குறுகிய ஒரு ஆயுளை கொண்டவனாக இருந்திருக்கலாம், ஆனால் வாழ்ந்த காலத்திலே எந்த அளவு தூரம் தக்வாவோடும் அமல்களோடும் சாலிஹான அம்சங்களோடும் அஹ்லாக்கோடும் வாழ்ந்தான் என்பதுதான் முக்கியம். நாங்கள் எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தோம் என்பது முக்கியம் அல்ல, பெற்றெடுத்திருக்கின்ற பிள்ளைகளை எந்த அளவு தூரம் சாலிஹானவர்களாக அறிவுள்ளவர்களாக பண்பாடு உள்ளவர்களாக மாற்றியிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நான் எத்தனை கோடி ரூபாய்களை கையிலே வைத்திருந்தேன் என்பது முக்கியமல்ல, அந்த பணத்தை எப்படி சேகரித்தேன், எப்படி பாதுகாத்தேன், ஹலாலான முறையிலே அதிலே ஜகாத்தை சதகாவை கொடுத்தேனா என்பதனை வைத்துத்தான் அந்த பணத்திற்கு பெருமதி இருக்கிறதே தவிர, நிச்சயமாக பணக்காரர் என்ற ஒரே காரணத்தினால் அல்லாஹ்விடத்திலே மதிப்பு கிடையாது. சில அறிஞர்களை நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் எத்தனையோ பட்டங்களை சுமந்திருப்பார்கள், சில நேரங்களில் பேராசிரியர்களாக இருப்பார்கள், பெரிய ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பார்கள், ஆனாலும் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற நோயின் காரணமாக, இஸ்லாத்திலிருந்து தூரமாக இருப்பதன் காரணமாக, எல்லோரும் அப்படியானவர்கள் அல்ல, மிகவும் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள், ஈமானும் கல்வியும் சேர வேண்டும், ஈமானும் பண்பாடும் சேர வேண்டும். இந்த நாட்டை பொறுத்தவரையில் 303 எல்டர்ஸ் ஹோம் இந்த நாட்டிலே இருக்கிறதாக அறியப்பட்டிருக்கிறது. எல்டர்ஸ் ஹோம் என்றால் வயோதிகர்களுடைய மடங்கள். ஆனாலும் சகோதரர்களே, பெரியார்களே, மிக கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், அவற்றிலே இருக்கின்ற பெரும்பாலான எல்டர்ஸ் யார் என்று கேட்டால் அவர்களுடைய பிள்ளைகள் யார், டாக்டர்ஸ்களாக என்ஜினியர்களாக ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் தங்களுடைய தாய் தகப்பனை கொண்டு அங்குதான் விட்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கவலையான செய்தியாக இருக்கிறது. இவர்களுடைய அறிவு, இவர்கள் பெற்ற பட்டம், இவர்கள் வகிக்கின்ற பதவிகள் எல்லாம் இவர்களுடைய உள்ளத்திலே மாற்றத்தை கொண்டு வரவில்லை. எனவே அல்லாஹு தஆலா இவர்களை எப்படித்தான் பார்க்க போகின்றான் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் எந்த குடும்பத்திலே பிறந்தான் என்பதனை விடவும் அவன் உலகத்துக்கு என்ன செய்கின்றான் என்பதுதான் முக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும். அவர்கள் சொன்னார்கள், மன் பத்தா பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபுஹு, எந்த மனிதனுடைய செயல்பாடுகள் அவனை பின்னே தள்ளிவிட்டதோ நிச்சயமாக அவனுடைய குடும்ப அந்தஸ்து என்பது அவனை முன்னே தள்ளிவிடாது என்று சொன்னார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? எந்த மனிதனுடைய அமல்கள் அவனுக்கு அவனை பின்னே தள்ளிவிட்டதோ அந்த மனிதனுடைய குடும்பம் என்பது அவனை முன்னே தள்ளிவிடாது என்று சொன்னார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு மனிதன் உயர்ந்த ஒரு குலத்திலே குடும்பத்திலே பிறக்கிறான், ஆனாலும் அவனுடைய அமல்கள் குறைவாக இருக்கிறது, அவனுடைய நற்காரியங்கள் குறைவாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அவன் சுவர்க்கத்துக்கு போவதற்கு அது காரணமாக அமைய மாட்டாது. அவன் உயர்ந்த குலத்திலே பிறந்தான் என்பதற்காக வேண்டி அல்ல அவனுக்கு மதிப்பு. நபிமார்களை நாங்கள் பார்க்கிறோம், சமூகத்தின் சாதாரண தரத்தவர்கள், ஆனாலும் கூட அவர்களிடத்திலே இருந்தது என்ன, அவரிடத்தில் அமானிதம் காணப்பட்டது, அவருடைய சிது காணப்பட்டது. அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஃபதானா எனப்படக்கூடிய தீர்ச்சணிய புத்தியுள்ளவர்களாக இருந்தார்கள். சமூகத்தில் இருக்கின்ற பெரும் பெரும் ஆட்சியாளர்களையோ பணக்காரர்களையோ இந்த நுபுவத்துக்காக வேண்டி அல்லாஹு தஆலா தெரிவு செய்யாமல் அந்த சமுதாயத்தில் இருந்த அங்கீகரிக்கப்பட்ட பண்பாடுள்ள நல்ல பயபக்தி உள்ளவர்களைத்தான் அல்லாஹு தஆலா அந்த நுபுவத்துக்காக வேண்டி கூட தெரிவு செய்திருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம், அவர்கள் வெளித்தோற்றத்திலே மிகவும் கவர்ச்சியானவர்களாகவும் அழகானவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளம் இருண்டதாக காணப்படும், அவருடைய உள்ளம் சிறுபிள்ளைத்தனமானதாக உள்ளதாக காணப்படும். அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன பெருமதியை கொடுப்பான் என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மனிதர்களுடைய குவாண்டிட்டியை வைத்து முடிவெடுப்பதில்லை, குவாலிட்டியை பார்க்கிறான். இஸ்லாம் அதற்கு முன்னுரிமை வழங்குகிறது. இன்று உலகத்திலே சுமார் 200 கோடி முஸ்லீம்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உலகத்திலே 1.5 கோடி யூதர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனாலும் 200 கோடி பேருக்கும் 1.5 கோடி பேருக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன என்று நீங்கள் பாருங்கள். நான் சொல்லவில்லை யூதர்கள் சிறப்பானவர்கள் என்று. இருந்தாலும் கூட 200 கோடி பேராக நம்பத்திலே நாங்கள் கூடியவர்களாக இருந்தாலும் கூட எங்களுடைய குவாலிட்டி எந்த அளவு தூரம் தரமாக இருக்கிறது, எந்த அளவு தூரம் அறிவுள்ளவராக இருக்கிறோம், எந்த அளவு தூரம் ஈமானுடைய விஷயத்திலே ஆழமானவர்களாக இருக்கிறோம், எந்த அளவு தூரம் நாங்கள் பண்பாடு உள்ளவர்களாக இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டு பார்த்தால் நிச்சயமாக கவலையான பதில்கள் தான் வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அருமை சகோதரர்களே, எனவே நாங்கள் குவாலிட்டியிலே தான் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒரு மனிதனை அவனுடைய பர்சனாலிட்டியை உருவாக்குகின்ற விஷயத்திலே அறிவு மட்டுமல்ல ஈமானும் கலக்க வேண்டும், பண்பாடுகளும் கலக்க வேண்டும். அவனை முழுமையான பேலன்ஸ்டான பர்சனாலிட்டி உள்ளவனாக நாங்கள் மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி எடுப்பது மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, மனிதனுக்குரிய பெருமதிகளை கொடுக்கின்ற விஷயத்திலே நாங்கள் இஸ்லாத்தை எடுத்து பார்த்தால் அவனுடைய வயதுக்கு ஒரு பெருமதி இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது. அவன் செய்யக்கூடிய சேவைக்கு ஒரு மதிப்பை அல்லாஹு தஆலா கொடுத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யுவக்கிர் கபீரனா வலம் யர்ஹம் ஸகீரனா வலம் யாரிஃப் லிஆலிமினா ஹக்கஹு லைஸ மின்னா. எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற வயது முதிர்ந்தவர்களுக்கு யார் மதிப்பு கொடுக்கவில்லையோ, எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற சின்ன பிள்ளைகளுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ, எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற அறிஞர்களுக்கு யார் மதிப்பு கொடுக்கவில்லையோ, அவர்கள் எமது சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் யாரை மதிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள், இன்னமின் இஜ்ரால் இல்லாஹி இக்ராமு ஷைபத்தில் முஸ்லிம் வ சுல்தானி அல் முக்ஸித். எனது அல்லாஹு தஆலாவை கண்ணியப்படுத்துவதற்கு சமனான ஒரு கண்ணியம் இருக்கமாக இருந்தால் அது என்ன? ஒரு சமுதாயத்தில் இருக்கின்ற நரை வந்த ஒரு ஒரு முஸ்லிமை கண்ணியப்படுத்துவது, அதே போன்று நீதியாக ஆட்சி செய்கின்ற ஒரு ஆட்சியாளனை கண்ணியப்படுத்துவதும் கூட அல்லாஹு தஆலாவை கண்ணியப்படுத்தியதற்கு சமன் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முதிய மனிதனுக்கு முதுமையான மனிதனுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், சீராக சிறப்பாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளனுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், சின்ன பிள்ளைகள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ரியாலு சாலிஹீன் எனப்படக்கூடிய ஹதீஸ் தொகுப்பு நூலை நாங்கள் வாசிக்கிறோம். அதிலே அவர்கள் தலைப்பொன்றை இட்டிருக்கிறார்கள், அறிஞர்களுக்கு, பெரியவர்களுக்கு, வயது வந்தவர்களுக்கு, வயதிலே மூப்பானவர்களுக்கு மரியாதை கொடுப்பது என்று ஒரு தலைப்பை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, நாங்கள் நட்பு கொள்வதாக இருந்தாலும் மதிப்பதாக இருந்தாலும் கட்டாயமாக எங்களிடத்திலே இந்த இஸ்லாமிக் வேல்யூஸ் கட்டாயமாக வந்தே தீர வேண்டும். நாங்கள் நண்பர்களாக யாரை எடுத்திருக்கிறோம் என்பது மிக முக்கியமானது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அது இல்லல் முத்தகீன். நாளை மறுமை நாளை பொறுத்தவரையிலே நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார்களே, அவர்கள் சிலர் சிலருக்கு எதிரிகளாக இருப்பார்கள். ஆனாலும் கூட தக்குவா உள்ளவர்களாக யார் இருந்தார்களோ அவர்களை தவிர என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலகத்தில் வாழுகின்ற பொழுதும் பாவம் செய்யாமல் ஷைத்தானுக்கு கட்டுப்படாமல் அல்லாஹு தஆலாவுக்கு நெருங்கி குர்ஆனை வாசித்து மனித சமுதாயத்துக்கு பயனுள்ளவர்களாக யார் வாழ்ந்து வருகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை தான் நண்பர்களாக எடுக்க வேண்டும். அவனிடத்திலே பணம் இருக்கிறது, அவன் ஒரு உயர்ந்த குடும்பத்தவன், அவன் உடல் பலம் உள்ளவன் அல்லது அதிகாரம் உள்ளவன் என்பதற்காக வேண்டி நட்பு கொள்வது அல்ல. நட்பு கொள்வதற்கும் சில கிரைடீரியாஸ் இருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மாத்திரமல்ல, இதற்கு முன்னால் வாழ்ந்த காலத்தவர்கள் யூதர்கள் நசாராக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களும் கூட நினைத்துக் கொண்டிருந்தார்கள், நாங்கள் நபியுடைய பரம்பரை என்பதற்காக அல்லது நபியை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதற்காக வேண்டி எங்களுக்கு நரகம் ஹராமாக்கப்படும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். காலு லன் தமஸ்ஸனன்னார் இல்லா அய்யாமன் மஅதூதாத், சில நாட்களை தவிர வேறு எந்த நாட்களிலும் எங்களை நரகம் பீடிக்க மாட்டாது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். லைஸ பி அமானியக்கும் வலா அமானிய அஹ்லுல் கிதாபி மன் யஅமல் சூஅன் யுஜ்ஸ பிஹி. நிச்சயமாக நீங்கள் இப்படிப்பட்ட ஆசைகளை கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் சுவர்க்கத்துக்கு போகலாம் என்ற ஒரு விருப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனாலும் கூட யாரெல்லாம் கெட்ட செயல்களிலே ஈடுபடுகிறார்களோ அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்குரிய பரிசு கட்டாயமாக கொடுக்கப்படும் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். யூதர்களும் நசாராக்களும் சொல்லி வந்தார்கள், நஹ்னு அபுனா உல்லாஹி வ அஹிப்பாஉஹு, நாங்கள் அல்லாஹு தஆலாவுடைய பிள்ளைகளாகவும் நேசத்துக்குரியவர்களாகவும் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். குல் ஃலிம யுஅதிபுக்கும் இது நூபிக்கும், அப்படியாக இருந்தால் உங்களுடைய பாவத்திற்காக வேண்டி ஏன் அல்லாஹு தஆலா உங்களை சோதிக்கின்றான் தண்டிக்கின்றான் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை பார்த்து சொல்லுகின்றான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் மனிதர்களை மட்டிடுவு செய்வதாக இருந்தால் அவர்களுக்குரிய பெருமதியை கொடுப்பதாக இருந்தால் அவர்களுடைய யதார்த்தத்தை வைத்து உண்மையை வைத்து தான் அவர்களை மட்டீடு செய்ய வேண்டும் என்று ஒரு சம்பவத்தோடு இன்றைய குத்துபா பிரசங்கத்தை முடிக்கலாம் என்று நான் நாடுகின்றேன். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு வீட்டுக்குள் அமர்ந்திருக்கிறார்கள், ஒரு சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தன்னுடைய தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், இந்த அறை இந்த ரூம் இருக்கிறதே, இந்த ரூமை பொறுத்தவரையில் இந்த ரூம் எதனால் நிறைந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் தன்னோடு இருந்த தோழர்கள் சொல்கிறார்கள், இந்த அறை முழுக்கவும் தங்கத்தினால் நிரம்பி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று ஒரு தோழர் சொல்லுகிறார். இன்னொரு தோழர் சொல்லுகிறார், இந்த முழு அறையும் மரகதத்தினாலும் வைடூரியத்தினாலும் அல்லது ரத்தின கற்களாலும் நிரம்பி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும், அவற்றையெல்லாம் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிட்டுமே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்த நல்லடியான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக அப்படி அல்ல, இந்த அறையிலே அபூ உபைதா, முஆத் இப்னு ஜபல், சாலிம், ஹுதைபா போன்ற உயர்ந்த சிறந்த சஹாபாக்களால் இந்த அறை நிறைந்திருக்க வேண்டும், இந்த ரூம் நிறைந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். பாருங்கள், தங்கத்திற்கும் வைடூரியத்துக்கும் இல்லாத மதிப்பை அவர்கள் கொடுத்தது யாருக்காக? அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று இது போன்ற சஹாபாக்களால் தான் இந்த அறை நிறைந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸை நாங்கள் உருவாக்குவதற்கு, இப்படிப்பட்ட ரோல் மாடல்ஸை நாங்கள் உருவாக்குவதற்கு, யதார்த்தத்திலே மிகவும் சிறந்தவர்களாக மதிக்கப்படக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்திலே எவ்வளவு அதிகமாக இருக்கிறார்களோ அதுதான் எங்களுக்கு தேவை என்ற விஷயத்தை தான் இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, நாங்கள் மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. நாங்கள் மனிதர்களை எதனை வைத்து மதிக்கிறோம்? பணத்தை வைத்து மதிக்கிறோம், அதிகாரத்தை வைத்து மதிக்கிறோம், வெளிப்பகட்டை வைத்து மதிக்கிறோம், அப்படி அல்ல. அப்படிப்பட்ட நிலையை விட்டும் தூரமாகி ஒரு மனிதனை அவனுடைய தக்வாவுக்காக, அவனுடைய பண்பாடுகளுக்காக, அவன் உலகத்திலே செய்கின்ற சேவைகளுக்காக அவனை மதிப்பதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய சகல குற்றங்குறைகளையும் நீ மறைத்தருள்வாயாக. யாரெல்லாம் கஷ்டப்பட்டு துன்பத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீ நீக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், முழு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இந்த அவலங்களிலிருந்து முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாப்பாயாக. உலகத்திலே நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுவதற்கான சந்தர்ப்பத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரபல் ஆலமீன்.